إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما مذكركريا பெற்றோர்களே, ஆலிமா மாணவிகளின் பொறுப்பாளர்களே, கணவன்மார்களே, சகோதரர்களே, மற்றும் எங்கள் ஆலிமா மாணவிகளே, ஆலிமா மாணவிகளின் தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தியவர்களாக, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவர்களாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை மிக்க மனமகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நீங்கள் வருகை தந்ததற்கு உங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மனைவிமார்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பொறுப்பு கீழ் இருக்கின்ற இந்த பெண் பிள்ளைகளை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு நடத்தப்பட்ட இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. இந்த நேரத்தில் குறிப்பாக நான் எங்கள் ஆலிமா சகோதரிகள் மூலமாக நீங்கள் இந்த தாருல் ஹுதாவிற்கு இப்போது வருகை தந்திருக்கின்றீர்கள். இதில் பலர் முதன் முதலாக தாருல் ஹுதாவிற்கு வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இப்போதான் முதல் முதல்ல தாருல் ஹுதாவை நீங்க அப்படிதானே, ஒருவேளை அட்மிஷன் போடும்போது வந்திருப்பீங்களா இருக்கும், அதுக்கு பிறகு இரண்டாவது தடவை இப்பதான் வந்திருக்கிறீங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, பொறுப்பாளர்களே, ஆலிமா மாணவிகளே, மாணவிகளின் குடும்பத்தார்களே, இந்த நேரத்தில் சில விஷயங்களை நான் கொஞ்சம் அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதில் சில விஷயங்களை நமக்கு எனக்கு முன்னால் பேசிய உஸ்தாத்மார்கள் கொஞ்சம் தொட்டு பேசியிருக்கின்றார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்று நம்முடைய சமுதாயம் அந்த சமுதாயத்தை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகளின் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இன்று நம்முடைய சமுதாயம் அந்த சமுதாயத்தை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகளின் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக என்று மட்டும் எந்த விதமான பேர் புகழை விரும்பாமல், உலக ஆதாயத்தை விரும்பாமல், தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்ளாமல், அல்லாஹுவின் அடியார்களை அல்லாஹுவோடு சேர்த்து வைப்பது, அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேர்த்து வைப்பது, அல்லாஹுவின் அடியார்களை அல்லாஹுவை வணங்க அழைப்பது, அல்லாஹுவின் அடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தி மறுமை சிந்தனையை கொடுத்து அவர்களை வணக்க வழிபாட்டில் நேரான பாதையில் செல்லக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்குகின்ற வழிகாட்டிகள் இன்று தேவை. இந்த வகுப்பை வைத்து அதில் ஃபீஸ் வாங்கி நிறுவனம் நடத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டதல்ல இந்த வகுப்பு. எங்களுக்கு தேவை சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகள். ஆண்களுக்கு ஏறக்குறைய 2004 2011 வரை நாங்கள் பல வகுப்புகளை நடத்தினோம். ஆனால் சொல்லக்கூடாது, அந்த வகுப்புகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தது. காரணம் என்ன, 50 மாணவர்களை சேர்த்தால் கடைசியில் ஒரு மாணவர் கூட இருக்க மாட்டார். விளம்பரம் செய்து மாணவர்கள் சேருவார்கள், வாரத்திற்கு ஒரு முறை என்று இந்த மழை பெய்ஞ்சா கரையிற மாதிரி, மண் வீடு கரையிற மாதிரி கரைஞ்சி 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 கேட்டா, நான் அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டேன், இந்த ஊருக்கு போயிட்டேன், எனக்கு இப்படியே சோ அதற்கு பிறகுதான் நாங்கள் யோசித்தோம், இப்படியாக உழைப்பு வீணாகிக் கொண்டிருக்கிறதே. பெண்கள் மீது நாம் கவனம் செலுத்தினால், வீட்டு பெண்களை, சமுதாய பெண்களை அல்ஹம்துலில்லா உருவாக்கினால், கண்டிப்பாக அந்த பெண் தன்னுடைய தந்தையை மாற்றுவாள், தன்னுடைய கணவனை மாற்றுவாள், தனது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் மாற்றுவாள் என்ற ஒரு நல்ல ஆதரவோடு, மேலும் அல்லாஹு தஆலா வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த இரு மூமினான பெண்களை முன்மாதிரியாக எடுத்து, சரி பெண்கள் மீது நாம் உழைப்பு செய்வோம் என்று பெண்களுக்கான தஜ்வீத் வகுப்பு முதன் முதலாக ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லா அதிகமான பெண்கள் அந்த தஜ்வீத் வகுப்பிலே கலந்து, குரான் வகுப்பிலே கலந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவங்களுக்கான பயான் நிகழ்ச்சி, இப்படியாக ஆரம்பமாக சிறு சிறு முயற்சிகளுக்கு பிறகுதான் இந்த ஆலிமா வகுப்பு என்ற ஒரு முறையில் இந்த கல்வி பாடங்கள் பெண்களுக்காக 2 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகள் வரை நடத்தப்படுகின்ற இந்த சூழ்நிலை உருவானது. இப்போது படித்து முடித்திருக்கின்ற இந்த மாணவிகள் 2வது பேட்ச். முதல் பேட்சிலும் அல்ஹம்துலில்லா ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்தார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் நல்ல முறையிலே அந்த கோர்ஸை முடித்தார்கள். இந்த பேட்சிலே ஏறக்குறைய 35 மாணவிகள் கலந்து கொண்டு, சில நிர்பந்தங்களால் அவர்களில் சிலர் முடிக்க முடியவில்லை. 26 மாணவிகள் அல்ஹம்துலில்லா இந்த கோர்ஸை நிறைவு செய்தார்கள். அதிலே சிலர் திருமணமான காரணத்தால் இந்த வகுப்பின் இறுதி வரை அவர்களால் இருக்க முடியவில்லை என்றாலும், பெரும்பாலான வகுப்பிலே கலந்து கொண்ட காரணத்தால் அவர்களுக்கும் ஒரு நல்லாதரவோடு நாம் இந்த சான்றிதழை வழங்கியிருக்கிறோம். இப்போது இந்த ஆலிமா மாணவிகளின் குடும்பத்தார்களாகிய உங்களிடத்திலே நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம், எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சகோதரிகளை, உங்கள் மனைவிமார்களை கல்விக்காக எங்களிடத்திலே ஒப்படைத்தீர்கள், சரியா? இப்போது நாங்கள் எங்களது குறைகளை நாங்கள் ஒப்புக்கொள்வதோடு, அல்லாஹ்விடத்திலே அதற்காக மன்னிப்பு தேடுவதோடு, இனி அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பாக செய்வதற்குரிய அந்த துவாவோடு நாங்கள் இப்போது என்ன சொல்கிறோம், இந்த மாணவிகளை ஏதோ எங்களால் முடிந்த அளவு அவர்களை உருவாக்கி திரும்ப உங்களிடத்தில் இப்போது கொடுத்து விடுகிறோம். நீங்கள் எங்களிடத்திலே உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மனைவிமார்களை, உங்கள் சகோதரிகளை, உங்கள் பொறுப்பு கீழ் இருக்கக்கூடிய உங்கள் பெண்களை தாருல் ஹுதாவில் கல்வி கற்பதற்காக மாணவிகளாக ஒரு அமானிதமாக எங்களிடத்திலே கொடுத்தீர்கள். நாங்கள் அல்லாஹுடைய உதவி கொண்டு, அல்லாஹுடைய அருளால் ஏதோ எங்களால் முடிந்த அளவு ஒரு சின்ன முயற்சி செய்து அவர்களுக்கு கொள்கை பாடங்களை கற்றுக் கொடுத்தோம். இஸ்லாமுடைய கொள்கை எப்படி இருக்கும், ஒரு முஸ்லீமுடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, நேர்வழி பெற்ற நல்லவர்களுடைய கொள்கை ஈமான் எப்படி இருக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் என்றால் எது உண்மையில், இதையெல்லாம் அவர்களுக்கு போதித்தோம். நற்குணங்கள், ஒரு முஸ்லீம் என்றால் அவனுடைய குணத்தை கொண்டுதான் அறியப்படுவான், வெளி பார்வையிலே தெரியப்படுவது குணம்தான், அஹ்லாக் தான், நற்பண்பு, பெரியவர்களை மதிப்பது, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது, உண்மை பேசுவது, வெட்கத்தோடு இருப்பது, உதவி மனப்பான்மையோடு இருப்பது, இரக்கத்தோடு இருப்பது, கருணையோடு இருப்பது, பணிவாக பேசுவது, அடக்கமாக இருப்பது, இப்படிப்பட்ட நற்குணத்தை கொண்டுதான் நம்முடைய சமுதாயம் அறியப்பட்டது, சஹாபாக்கள் அறியப்பட்டார்கள். ஆகவே நற்குணத்தை அடிப்படையாக வைத்து பல பாடங்கள் அவர்களுக்கு நடத்தப்பட்டு அந்த நற்குணத்தினுடைய போதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணின்னு கடைசியா கொடுத்தோமே, எங்களுடைய நோக்கமே இதுதான். முன்மாதிரி முஸ்லீம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம், அதே போல முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணின்னு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகிவிட்டால் அல்ஹம்துலில்லா உலகமெல்லாம் இஸ்லாம் பரவிவிடும். மக்கள் இஸ்லாமின் மீது நன்மதிப்புடையவர்களாக மாறிவிடுவார்கள். இஸ்லாமிய தாவா செய்வது இலகுவாகிவிடும். அஹ்லாக் பெருமை இருக்கக்கூடாது, அடக்கம் இருக்க வேண்டும், நல்ல உறவுகள் இருக்க வேண்டும். இந்த நற்குணத்தினுடைய அடிப்படை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பிறகு இஸ்லாமிய சட்டங்கள் ஃபித்ஹ், சுத்தம், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, அப்புறம் திருமணம், தலாக், இது போன்ற சட்டங்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றன. குர்ஆன் தஜ்வீத் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு இஸ்லாமிய அழைப்பு பணி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபிமார்களுடைய வரலாறுகள், எப்படி நபிமார்கள் தாவா செய்தார்கள், குர்ஆனிலே அவர்களை பற்றி சொல்லப்பட்ட வரலாறுகள் என்ன, இவை அவர்களுக்கு சுருக்கமாக சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று ஒரு பரவலான ஒரு பாடத்திட்டங்களில் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகமாக அல்ஹம்துலில்லா அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறோம். அவர்களுடைய நல்ல மாற்றங்களை கொண்டு கண்டிப்பாக நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள். அவர்களுடைய நல்ல மாற்றங்களை கொண்டு கண்டிப்பாக நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இதில் எங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லை. அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய அருள் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். என்ன இப்போது உங்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது? நீங்கள் அமானிதமாக கொடுத்தீர்கள், அந்த அமானிதத்தை எங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு கல்விகளை கொடுத்து அவர்களை திரும்ப உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அவர்களது உள்ளத்திலே இப்போது குர்ஆனுடைய ஒளி இருக்கிறது, நீங்கள் அதை அணைத்து விடாதீர்கள். அவர்களது உள்ளங்கள் இப்போது பரிசுத்தமாக இருக்கின்றன, அவற்றை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். அவர்களது உள்ளத்திலே இப்போது அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய பயமும் மறுமையுடைய தேடலும் மறுமையுடைய பயமும் அதிகமாக இருக்கிறது, அதை நீங்கள் குறைத்து விடாதீர்கள். நான் தொடர்ந்து சொல்ல வருகிறேன். அவர்கள் இப்போது அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்ற ஒரு உந்து வேகத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் தடையாக இருந்து விடாதீர்கள். அவர்கள் நானும் உருவாகி எனது பிள்ளைகளை உருவாக்கி எனது குடும்பத்தை உருவாக்கி எனது சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த இறை தியாகத்தில் தேடல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் பலவீனப்படுத்தி விடாதீர்கள். என்ன ஒரு சோதனை என்று சொன்னால், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், இன்று பல இடங்களிலே நான் பார்ப்பது, கல்வி உள்ள, கல்வியை மேலும் கற்க வேண்டும், கல்வியை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற ஆர்வமுள்ள நமது சமுதாய சகோதரிகளுக்கு அவர்களுடைய கணவன் தடையாக இருக்கிறான், தந்தை தடையாக இருக்கிறார், அல்லது மாமியார் தடையாக இருக்கிறார், குடும்ப சூழ்நிலை அவருக்கு தடையை ஏற்படுத்துகிறது என்ற மிகப்பெரிய வேதனையை பல இடங்களில் எங்களோடு பகிர்ந்திருக்கிறார்கள். பல ஆலிமா மதரசாக்களுக்கு சென்று அங்கே பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது வழக்கம். அதுபோன்று உள்நாடுகளிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி, அங்கே பெண்களிடமிருந்து வரக்கூடிய அந்த முறையீடு என்னவென்றால், குடும்பத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை, குடும்பத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை, கணவனிடம் ஒத்துழைப்பு இல்லை, தந்தையிடம் ஒத்துழைப்பு இல்லை, மாமியாரிடம் ஒத்துழைப்பு இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு குறைபாட்டை அந்த சகோதரிகளிடமிருந்து நாம் தொடர்ந்து கேட்கின்றோம். ஒன்று, பல இடங்களில் மார்க்கத்தை பேணுவதற்கே தடை, மார்க்கத்தை பேணுவதற்கே தடை. சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படி இழுத்து போத்திக்கிட்டு இருக்காத, ஹிஜாபு போடுறதே பல பேருக்கு பிடிக்கலையா, அப்படி ஒரு கூட்டம். சில பேருக்கு அதாவது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போதுலாம் ஒன்றும் சொல்லலை. குரான் ஓதிக்கிட்டு இருக்கும்போது, ஹதீஸ படிச்சுட்டு இருக்கும்போது, என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் குரான் ஓதிக்கிட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் ஹதீஸ் படிச்சுக்கிட்டே இருக்க. நான் கொஞ்சம் கோபமா கேட்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு உங்களை சொல்லல, நீங்கெல்லாம் அவளியாக்கள்ங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். அதாவது ஒருத்தங்க இந்த காலத்துல குரான் எடுத்து வச்சு ஓதுனாங்கன்னா அந்த பெண்ணுக்கு எம்மா நீ ஓதிக்கிட்டே இருமா, நான் உனக்கு சமைச்சு தரமான்னு சொல்லணும். நம்ம எப்படி வீட்டில் ஒரு பெண்ணு மகளோ மனைவியோ அம்மாவோ சகோதரியோ குரான் எடுத்து ஓதுனாங்கன்னா எம்மா நீ அந்த முசல்லால ஓதிக்கிட்டே இருமா, அப்படி உனக்கு நான் வேலை செய்யறேன், உனக்கு நான் வேலை செய்யறேன். ஹதீஸ் கிதாப் எடுத்து படிச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஹைதராபாத்தி பிரியாணி வேணுமோ அங்கேயே ஆர்டர் பண்ணி நான் கொண்டு வந்துடுறேன். எப்படி வேற என்ன வேணும் உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க வேண்டிய இடத்துல ஓதனது போது மூடி வச்சுட்டு வா. எதை மூடச் சொல்கிறார்கள், எதை மூடச் சொல்கிறார்கள், எதை நிறுத்தச் சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் வந்தாங்க, பசியோட வர்றாங்க, சுபு தொழுது ராத்திரிலையும் ஒண்ணு சாப்பிடல. உம்மு ஸலமா தஹஜ்ஜத்தில் உட்கார்ந்தவங்க, திக்ர் இல்ல, துஆல. ரசூலுல்லாஹ் பார்த்து, வீட்டில் ஒண்ணும் இல்லையா, இருந்தா தானே நம்ம வீடு மாதிரியா, ஃப்ரிட்ஜை திறந்த ஒரு மாசத்துக்கு தேவையான சாமான் இல்லையா, ஒண்ணும் இல்லை, பால் இருந்தா டீ போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சில பட்டினி தொழுது வந்துட்டு பார்த்தாங்க, அப்பயும் உட்காந்து திக்ர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி உம்மு ஸலமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப லுஹா துலகி நேரத்தில் வந்து பார்த்தாங்க, அங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க நம்ம அம்மா. எங்க தஹஜ்ஜத்தில் பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க அதே தொழுகை இடத்துல. லுஹா நேரத்தில் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க. உம்மு ஸலமா நான் உன்னை விட்டுட்டு போனே சுபு துலகிக்கு பிறகு அப்பேருந்து இங்கேதான் உட்கார்ந்துருக்கீங்களா? அம்மா ரசூல்லா அப்பேருந்து இங்கேதான் உட்கார்ந்துருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவி இடத்துல சொல்றாங்க பாருங்க, உம்மு ஸலமா உனக்கு பிறகு நான் ஒரு திக்ரை சொன்னேன், அது நீ சொன்னதை விட கூடியிருக்கலாம் அப்படின்னாங்க, அல்லது அதற்கு சமமாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஜனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. கணவனும் மனைவியும் எப்படி அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் பாருங்க. இன்னைக்கு நிலைமையை பாருங்க, போதும் போது முடிச்சிட்டு வா, போதும் போது நிறுத்து. யா அல்லாஹ், எதை நிறுத்த சொல்கிறார்கள், எதை முடிக்க சொல்கிறார்கள்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ராத்திரில கலாவுல் ஹஜ்ஜத்துக்காண்டி வெளியே போனாங்க. வெளியே போனா போயிட்டு மஸ்ஜிதை கடந்து வர்றாங்க. சம்பவம் அப்படியே லேட்டா வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ரசூலுல்லாஹ் பயந்து போயிட்டாங்க. இருட்டு நேரம், எங்க போனாங்க, என்ன ஆச்சு? ஆயிஷா எங்க போனீங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு? யாரும் சொல்லலாம், கதாவுல் ஹஜ்ஜத்துக்கு போனேன், மஸ்ஜிதை கடந்து வந்தேன், அங்கே அல் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு அழகான குரல் கேட்டுக்கொண்டிருந்தது, அப்படியே என்னை மறந்து விட்டேன், அதை கேட்டுக்கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்மளால் தான் என்ன சொல்லியிருப்போம், விவஸ்தை இருக்கா, அறிவு இருக்கா, தனியா நின்றுகிட்டு என்ன உனக்கு? ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா என்னையும் அழைத்து செல், நானும் கேட்கிறேன், அப்படிப்பட்ட குர்ஆன் ஓதக்கூடிய அந்த ஒளியை நானும் கேட்கிறேன், வாருங்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மஸ்ஜிதுல போனா, அங்க அந்த குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு சஹாபி, ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. ரசூல்லாவும் ஆயிஷாவும் அப்படியே நின்றுட்டாங்க, ரழியல்லாஹு அன்ஹா அப்படியே நின்றுட்டாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி ஓதி முடிக்கிறாரு, தொழுகையில் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, ருக்குக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா கிட்ட சொல்றாங்க, ஆயிஷா இப்ப ஓதுன சஹாபி யார் தெரியுமா, இப்ப ஓதுன சஹாபி யார் தெரியுமா, இந்த சஹாபி குர்ஆன் ஓதுனா அதை நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிற சஹாபியுடைய கிராத்து தான் நீங்களும் கேட்டீங்க, நானும் கேட்டேன். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. சஹலா ரழியல்லாஹு அன்ஹா இடத்துல வளர்ந்த அந்த வாலிபர். அவர் குரான் ஓதினால் அவருடைய திலாவத்தை நான் செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று அரசுடைய இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அவருடைய கிராத்தை நம்ம ரெண்டு பேரும் கேட்டோம். இது குடும்பம், இது வாழ்க்கை, இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதை விட்டுப்பட்டு போலுது. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா துன்யா 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 துன்யா, காசு பணம் சாப்பாடு சட்னி சாம்பாடி ஒரே இதே வாழ்க்கை. எதற்காக வாழ்கிறோம்? மறுமையை மறந்துவிட்டோம், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மறந்துவிட்டோம். இப்ப இந்த ஆலிமாக்கள் வருவாங்க உங்களிடத்துல, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அவர்களை வைத்து? அப்ப யாரும் இப்படி கேட்டுறாதீங்க. அப்ப நாங்க என்ன செய்யறது? வீட்டுக்கு வேலையால வச்சிட வேண்டியதுதானா எங்களுக்கு இனி வந்து இவங்களை? நான் அதை சொல்லவில்லை. அவர்களை நீங்கள் ஊக்குவியுங்கள். அவர்கள் படித்த கல்வியை கொண்டு அவர்களும் அதை பேணி பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு உங்கள் வீடுகளை ஒரு மதரசாவாக உருவாக்குங்கள். அவங்க வெளியில தான் போய் வேலை செய்ய வேண்டும் அல்லது வெளி மதரசாக்களுக்கு சென்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. உங்களது வீடுகளையே மதரசாக்களாக ஆக்குங்கள். என்ன அப்ப என் பிள்ளைய வந்து கடைசியில் உஸ்தாத் பீவின்னு சொல்லிடுவாங்களா? சில பேருக்கு அது ஒரு பயம். எப்படி என் பிவி என் ஒய்ஃப் என் மனைவி என் புள்ள கடைசியில் உஸ்தாத் பிவி ஆயிடுமா? அப்ப எங்க அது என்ன மதிப்பு? அஸ்தக்ஃபிருல்லாஹ். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். உங்களுடைய இந்த அமானிதங்களை குர்ஆன் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக உருவாக்கி பாருங்கள். உங்களது வீட்டுக்கு எப்படி பரக்கத் வருதுன்னு பாருங்க. துன்யாவுடைய பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய ஆகிரத்துடைய பரக்கத்தும். உங்களுக்கு அல்லாஹ் நல்ல துஆக்களை கொடுப்பான். உங்களை சுற்றி உள்ள மக்கள் உங்களின் மீது அவ்வளவு மதிப்புள்ளவர்களாக உங்களுக்கு துஆ செய்பவர்களாக இருப்பார்கள். நினைக்காதீங்க காசு பணம் பங்களாதான் பரக்கத்துன்னு சொல்லி. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை, தூங்கினால் நிம்மதியாக தூக்கம் வருவது, இதை விட பெரிய பரக்கத்து இருக்கா துன்யால சொல்லுங்க? எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த வீட்டில் நிம்மதி இல்லை என்றால், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை என்றால், ஒரு அன்பு ஒரு இரக்கம் ஒரு பாசம், தந்தை சென்றால் தந்தை எப்போது வருவார் என்று தேடுதல், மனைவிக்கு கணவனின் தேடுதல், இப்படிப்பட்ட ஒரு இனிமையான இல்லற உறவு இல்லை என்றால் அதுக்கு என்ன பரக்கத்து இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டிலே வசதியான பொருள்கள் இருப்பதை கொண்டா பரக்கத்து? அப்படி பார்த்தா நபிசுல்லா அலிசல்லம் உடைய வீட்டில் என்ன இருந்துச்சு? பரக்கத்து இல்லையா? ரசுல்லா வீட்டில் சுல்லா அலிசல்லம் நபிசுல்லா அலிசல்லம் வீட்டில் ஏசி ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷினு அப்புறம் சோஃபா செட்டு டைனிங் ஹாலு அப்புறம் வந்து பெட்ரூம் இப்படிலாமா இருந்துச்சு? மொத்தமா ஒரு ஹால் ஒரு தெர அவ்வளவுதான். அப்ப ரசுல்லா வீட்டுலாம் பரக்கத்து இல்லாத வீடா? நான் நினைக்கிறேன் ரசுல்லா காலத்தில் இந்த பரக்கத்து ரஹமத்தின் பேரே இருந்ததில்லை. நான் இதுவரைக்கும் படிச்சதில்லை. சஹாபிய பெண்கள் பரக்கத்துன்னு ஏதாவது பேர் பார்த்துருக்கீங்களா? தெரியல. பரக்கான் ஒருத்தங்க இருந்திருக்காங்க, உம்மு பரக்கான்னு சொல்லிட்டு. ஆனா வீடு பரக்கத்தா இருந்துச்சு. இன்னைக்கு பரக்கத்துன்னு பேர் இருக்குது, பரக்கத்து இல்லாம போச்சு. பரக்கத்துல்லா ரஹமத்துல்லா என்ன பரக்கத்துன் நிசா, நம்ம மாணவிகள கூட ஒருத்தங்க இருக்காங்க, கோச்சிக்காதீங்க, பொதுவா சொல்றேன். என்ன பேரை பார்த்தா சுபஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்ன பேரு? எங்க இருந்து பரக்கத்து வரும்? வீட்டில் 24 மணி நேரம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபித்னா ஃபசாது பொய் ரீபத்து புறம், உள்ளத்துல கெட்ட எண்ணம் பொறாம இருக்குது. எப்படி பரக்கத்து வரும்? நீ 1000 பேருக்கு பரக்கத்து பரக்கத்து வீட்டில் பேர் வச்சு நினைச்சு பரக்கத்து வராது. என்ன சகோதரர்களே சகோதரிகளே, இப்போது இந்த ஆலிமாக்கள் உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்குரிய அந்த கல்வி சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதான் நாங்கள் இப்போது உங்களிடத்தில் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை. ஒன்று ஏற்கனவே திருமணமானவர்கள், இரண்டாவது திருமணமாகக்கூடிய சகோதரிகளும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படிப்பட்ட மணமகனை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? பணத்துக்காகவா, புகழுக்காகவா, பெரிய குடும்பம் என்பதற்காகவா? இல்லை, அவரிடத்திலே மார்க்கம் இருக்கிறது, தக்வா இருக்கிறது, இபாதத் இருக்கிறது, ஈமான் இருக்கிறது என்பதற்காகவா? எதற்காக தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? எத்தனை சகோதரிகளை பார்த்திருக்கிறோம் தெரியுமா, ஈமானிலும் தக்வாவிலும் அவ்வளவு ஒரு முன்மாதிரியாக இருந்தவர்கள். அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்ட இடம் அதற்கு தகுதியான இடம் அல்ல. பணத்தையும் பொருளாதாரத்தையும் மட்டும் அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய குடும்பங்களுக்கு வசதியை மட்டும் காரணமாக வைத்து திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டார்கள். பிறகு அவர்களும் மார்க்கத்தை இழந்தார்கள், கற்ற கல்வியின் பலனை இழந்தார்கள், முற்றிலுமாக மார்க்கத்திற்கு தொடர்பில்லாதவர்களாக மாறியதை பார்க்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு போராடுவாங்க, எவ்வளவு காலத்துக்கு ஒரு பெண்ணால போராட முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கும். சுமையா போன்ற ஈமானிய உரம் இல்லை என்றால், ஆசியா போன்ற ஈமானிய ஒரு வீரம் இல்லை என்றால், இந்த பலவீனமான சகோதரிகளால் எவ்வளவு காலம் போராட முடியும்? ஆகவே உங்களுடைய அந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் யாரை மணமகனாக தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள், யாரிடத்தில் இந்த அமானுஷத்தை கொடுக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப சூழலை மார்க்கத்திற்கு மறுமைக்கு சாதகமாக மாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சகோதரர்களே, இந்த சமுதாயத்தை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகளின் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய இந்த பெண்களை அவர்கள் மனைவிகளாகவோ சகோதரிகளாகவோ மகள்களாகவோ இருக்கட்டும், அவர்களை ஒரு வழிகாட்டிக்கு தேவையான அந்த தகுதியோடு நீங்கள் நம்பிக்கை வைத்ததுபடி இப்போது அமானிதமாக உங்களிடத்திலே கொடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அந்த பெண்ணுடைய பொறுப்பாளரின் அடிப்படையில் தந்தையாகவோ அல்லது கணவனாகவோ அல்லது சகோதரனாகவோ அல்லது வேறு விதத்தில் பொறுப்பாளர் என்ற அடிப்படையிலே இந்த அமானிதத்தை நீங்கள் பேணவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படி ஆகாமல் இருக்க வேண்டும், மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் இந்த அமானிதத்தை பேணி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து, நீ மார்க்கத்தை மேலும் படி, மார்க்கத்தை மேலும் பரப்பு, சமுதாயத்துக்கு நன்மையை ஏவு, தீமையை தடு, அண்டை வீட்டாருக்கு கற்றுக் கொடு, அதனால் எனக்கு ருசியான உணவு கிடைக்கவில்லை என்றாலும் சரி, அதனால் என்னுடைய சில தேவைகளை நான் துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் சரி, நீ இந்த தீனுக்காக செய், மறுமைக்காக செய் என்ற ஊக்கங்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை சொர்க்கத்திலே கொடுப்பார். நீங்கள் இந்த நேரத்திலே, பொதுவாக சொல்கிறேன், யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம், ஒருவேளை இவர்கள் கற்ற கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் என்னுடைய மகளுக்கு, எனது மனைவிக்கு, எனது சகோதரிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தானே என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நான் தான் படிக்க முடியவில்லை, நீ படித்தாயே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு ஏதாவது செய். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கடைசியாக என்ன பொறுப்பை கொடுத்தார்கள்? என்னுடைய மனைவியை நல்லா பார்த்துக்குங்க, என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குங்க, என் பேர பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குங்க, என் மதீனாவை நல்லா பார்த்துக்குங்க, பங்களா பங்களாவா கட்டி, கோட்டை கோட்டையா கட்டி, மதீனாவில் நல்ல பெரிய பெரிய ரோடா போட்டு, பெரிய பெரிய வசதியா செஞ்சு, எல்லாரும் நல்லா இருங்க, என் பேர்ல ஒரு ஆட்சிய கிங்டம் உருவாக்குங்க என்ன சொன்னார்? எங்கேயாவது சிந்திச்சிருக்கிறோமா? ஏதாவது ஒரு வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் கைப், நான் அமானிதத்தை ஒப்படைத்தேனா, தூதுத்துவத்தை உங்களிடம் சேர்த்தேனா, மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவு செய்து கொடுத்தேனா? அல்லாஹும் அஷ்ஹத் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தீனை எங்களுக்கு கற்பித்தீர்கள், அமானிதத்தை எங்களிடத்தில் ஒப்படைத்தீர்கள், அல்லாஹ் நீ சாட்சியாக. இப்ப சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் கைப், இங்கு வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லதான். வேற எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கையா வைக்கல. பச்சாங்களா, வேற எதையும் நம்முடைய நபி தங்களுடைய தோழர்களிடத்தில் வேற எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. என் குடும்பத்தை காப்பாத்திங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாலயே தெளிவா அறிவிப்பு செஞ்சிட்டாங்க, இந்த ஹஜ் முடிச்சு போனோம்னா நான் மௌத்தா போவேன்னு சொல்லி. இந்த வருஷத்துக்கு பிறகு நான் உங்களை சந்திக்க முடியாமல் போய் விடும்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டுதான் அவங்க பேசுவாங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே, 6 மாசத்துக்கு முன்பிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முஆதை பார்த்து சொன்னாங்க, முஆதே, யமன் தேசத்துக்கு உன்னை ஆளுநராக கவர்னராக அனுப்புகிறேன், அடுத்த வருஷம் நீ வரும்போது என்னை பார்க்க மாட்டாய், எனது கபரை கடந்து செல்வாய் என்று சொன்னார்கள். என்ன கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் குடும்பத்தை பார்த்துக்கினு ஏதாவது ஒரு வார்த்தை, இந்த மார்க்கத்தை இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இதாங்க நம்முடைய பொறுப்பு. சில பேர் எப்படி நினைச்சு ஆலிமா வகுப்புல சேர்த்திருப்பாங்கன்னா, அப்படி நினைச்சு சேர்க்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. என் புள்ள எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு, இதுல போய் சேர்ந்தாவது திருந்துமே, என் புள்ள சரியா தொழுக மாட்டேங்குது, என் புள்ள அப்படி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். எப்படியோ அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் சொல்யூஷன் என்று கொண்டு வந்து சேர்த்தீர்கள் அல்லவா, அதுவே பெரிய விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போது என்ன, அந்த சுய சீர்திருத்தத்தோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளாமல் அவர்கள் பெற்ற சீர்திருத்தம் ஒரு பெரிய நதியாக, பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதியாக உங்களது முஹல்லாவை தாண்டி, உங்களுடைய ஊரை தாண்டி, மாநிலங்கள் தாண்டி எப்படி ஒரு நதி ஓடி அந்த மக்களுக்கெல்லாம் தாகத்தை தீர்க்கிறதோ, அவர்களுக்கு அவர்களுடைய பயிர்கள் எல்லாம் வளர்வதற்கு அதை நீர்ப்பாசனம் செய்கிறதோ, அதுபோன்று அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்த மாணவிகளுக்கு கொடுத்த அந்த இல்ம், அந்த மார்க்கம் மக்களுக்கு போய் சேருவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி துவா செய்வீர்களோ அப்படி அல்லாஹு தஆலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். யா அல்லாஹ், கல்வி படித்த என்னுடைய இந்த ஆலிமாவை நீ சிறப்பாக்கி, இவள் படித்த கல்வியைக் கொண்டு இவளுக்கு பலன் கொடு, இந்த கல்வியைக் கொண்டு உன்னுடைய உம்மத்துக்கு நீ பலன் கொடு, உன்னுடைய அடியார்களுக்கு இந்த கல்வி போய் சேருவதற்கு நீ எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. இந்த துஆவை நீங்கள் செய்தீர்கள் என்றால், யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடியவளாக என்னுடைய மனைவியை ஆக்கி, எனது பிள்ளைகளை ஆக்கி என்று நீங்கள் துஆ கேட்டால், சகோதரர்களே, அதற்குரிய சூழலை அல்லாஹ் உருவாக்குவான், அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுப்பான், அதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நீங்கள் ஒருவருக்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை கற்றுக் கொடுத்தால், குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கற்றுக் கொடுத்து அவர் அதை தொழுகையிலே ஓதினால், தனிமையிலே ஓதினால், அவர் கியாமத்து நாள் வரை அவருடைய மரணம் வரை அவர் ஓதும் போதும், அவரால் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் ஓதும் போதும் அந்த நன்மை அவர்களுக்கு வந்து சேரும். அவர்களுக்கு நீங்கள் துணையாக இருந்ததால் அவர்களுக்கும் உங்களுக்கும் அந்த நன்மை வந்து சேரும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, நம்ம செய்யற நன்மை அப்படியே அவங்களுக்கு போய் சேரும். ஏன், அவங்க மூலமாகத்தான் இந்த மார்க்கத்தை பெற்றோம். அதுக்கு பிறகு சஹாபாக்கள் இருக்காங்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் அதே போல நன்மை யாருக்கு போய் சேரும், ஏன், அவங்க மூலமாகத்தான் மார்க்கம் நமக்கு கிடைத்தது. அவங்க ரசூலுல்லா இப்படி சொன்னார்கள் செய்தார்கள் என்று நமக்கு சொல்லித்தரலனா, வேற யார் சொல்லி தந்திருக்க முடியும். இது குர்ஆனுடைய வசனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், நான் அதை கேட்டேன் என்று ஒரு சஹாபி நமக்கு அறிவித்திருக்கவில்லை என்றால் நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். இப்ப இமாம் புகாரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் யாரு, எங்க வாழ்ந்தவர், எந்த ஊருக்காரு, அவருடைய பேர் கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. புகாரிங்கிறது அவருடைய ஊருடைய அந்த இணைப்பு பெயர். ஆனா அவரை சொன்ன உடனே நம்ம உள்ளத்தில் ஒரு பாசம் வருதா இல்லையா, அவருக்காக துஆ செய்யறோம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லி. இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இருந்த இனி முஸ்லிம்களாக இருக்க போகக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யக்கூடிய நன்மை இமாம் புகாரிக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்கு. யாருக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்கு இல்லையா? நீங்க அந்த ஹதீஸ படிச்சு இதுதான் சஹீஹான ஹதீஸ், இப்படித்தான் ரசூல்லா தொழுதாங்க, நீங்க தொழுகிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு யாரு துணையாக இருந்தா? இமாம் புகாரி. இதுல இன்னொன்னு கொஞ்சம் சொல்லட்டுமா, இமாம் புகாரி புகாரியா உருவாகுவதற்கு அவங்களுடைய அம்மா இருந்தாங்க, இல்லைன்னா இருக்க முடியாது. தந்தையை இழந்தவர், ஒரே புள்ள, அவங்க நாடி இருந்தா எங்கேயாவது வேலை செய்ய வச்சு தன்னுடைய வாழ்வை ஓட்டி இருக்கலாம். தந்தை விட்டுட்டு போன கொஞ்சம் காசையும் பையனுடைய பிள்ளையுடைய கல்விக்காக செலவழிச்சு படிமா 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 படிமா, இல்ம தேடு, ஹதீச தேடு, ஹதீச தேடு. கடைசியில அந்த அம்மாவை விட்டுட்டே தூர தூரமான இடங்களுக்கு போய் ஹதீச தேடிட்டு வந்தாரு. அம்மா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. எங்கேயோ ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல புகாரால பிறந்து கடைசியில அவர் மக்கா போனாலும் அங்க அவர் தான் இமாம், மதீனா போனாலும் அங்க அவர் தான் இமாம், பாக்தாது போனாலும் அங்க அவர் தான் இமாம். என்னங்க இது, நினைச்சு பார்த்திருக்கிறோமா? புரியல நான் உங்களுக்கு சொல்றது. ரஷ்யா எங்க இருக்கு, மக்கா எங்க இருக்கு, மதீனா எங்க இருக்கு, ஐராக் பாக்தாத் எங்க இருக்கு, எந்த இஸ்லாமிய நகரங்களுக்கு போனாலும் இமாம் புகாரி வந்துட்டாங்க, இமாம் புகாரி வந்துட்டாங்க, இமாம் புகாரி வந்துட்டாங்க. அத்தனை முஹத்தீஸும் தன்னுடைய சீட்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு அவங்கள தூக்கி முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஹதீஸ் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாங்களே, என்ன இது? நினைச்சு பாருங்க. உலகத்தில் மன்னர்கள் மதிப்பை படையை கொண்டும் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டும் தன்னுடைய பணியாட்களை கொண்டும் தான் வாங்க முடியும். ஆனால் கல்வி கற்றவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து கண்ணியத்தை கொடுக்கிறான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். ஒரு ஆலிம் ஒரு ஊருக்கு போயிட்டா மக்கள் தானாக அவரை வரவேற்க வந்து விடுவார்கள். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க என்று அவரை தானாக அன்போடு வரவேற்க வந்து விடுவார்கள். ஆனா ஒரு மன்னரோ ஒரு அதிகாரியோ போனா அப்படி கிடையாது. அவரிடமிருந்து பலன் பெற வேண்டியவர்கள் மட்டும்தான் அவர்களை கண்ணியப்படுத்த தேடி அலைவார்களே தவிர அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு நேசிப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். அன்பிற்குரிய பொறுப்பாளர்களே, இந்த ஆலிமாக்கள் இப்போது உங்களிடம் அமானிதமாக கொடுக்கப்படுகிறார்கள். இவர்களை சரியான முறையிலே பேணுவது உங்களுடைய கடமை. இவர்களை பக்குவமாக பாதுகாப்பது உங்களுடைய கடமை. இவர்களுக்குரிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பது உங்களுடைய கடமை. ஒவ்வொரு சஹாபியும் சரி, தங்களுடைய மனைவிமார்களுக்கு மார்க்க விஷயத்தில் எப்படி ஒத்துழைப்பாக இருந்தார்கள் அதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எந்த அளவு தங்களுடைய தேவைகள் குறைந்தாலும் கூட தன்னுடைய மனைவி மார்க்கத்திற்காக இருக்க வேண்டும் என்பதிலே அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். ஒன்றும் இந்த முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணியில அபு தல்ஹாவும் உம்மு சுலைம் இந்த ரெண்டு பேருடைய வரலாறு கொஞ்சம் படிச்சு பாருங்க. இப்ப ஒரு பெண்ணு கர்ப்பமா இருந்தாங்க, அதுவும் குழந்தை பிறக்கக்கூடிய மாச காலம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு கணவர் என்ன செய்வாரு? வீட்டில் இருமா, பத்திரமாயிரு, பிள்ளைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது செய்வாங்களா இல்லையா? அபு தல்ஹாவும் உம்மு சுலைம் எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டாங்க, மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டாங்க. அப்ப உம்மு சுலைம் கர்ப்பத்தில் இருக்காங்க. என்ன செய்யலாம்? நம்ம ரெண்டு பேரும் ரசூல்லாவோட ஹஜ் செய்யறோம், நம்ம ரெண்டு பேரும் ரசூல்லாவோட ஹஜ் செய்யறோம். சுப்ஹானல்லாஹ். சரி, மன்னிக்கணும், இது வந்து ஹஜ்ஜுடைய காலம் இல்ல, மக்கா வெற்றியுடைய காலம், போர். மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 நடந்தது. ரசூல்லா மக்கா வெற்றி கொள்ள போறாங்க, கண்டிப்பா அதுக்கு பிறகு உம்ரா செய்வாங்க. ரசூல்லாவோட ஜிஹாதில் கலந்துக்கணும், எங்க சாதாரண விஷயமா? உம்மு சுலைமுடைய ஆசையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா உம்மு சுலைம் ரசூல்லா மேல அவ்வளவு பாசக்காரன், அவ்வளவு பாசம், அவ்வளவு பாசம். சரி பரவாயில்ல, நான் சமாளிக்கிறேன், உங்களை நான் பாதுகாக்கிறேன், நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன், வாங்க போவோம் ரசூல்லாவோட. போயிட்டாங்க. எங்கிருந்து? மக்காலிருந்து, சரி மதினாலிருந்து மக்கா வரைக்கும். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அதோட திரும்பல அடுத்த பிரச்சனை ஹுனைனித்தோம், அங்கேயும் போறாங்க. அத பார்த்தா அவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில பல சஹாபாக்கள் எல்லாம் ரசுல்லாவை விட்டுட்டு ஓடிட்ட நேரத்தில் ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு ரசுல்லா பக்கத்தில் யார் நின்றுட்டு இருந்தா? உம்மு சுலைம் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சம்பவம் ஒரு பெரிய சம்பவம் அது. உம்மு சுலைம், என்ன செய்றீங்க நீங்க? யார் ரசூலல்லா, உங்க பக்கத்தில் யாரும் வந்து குத்தி கிழிச்சிருவேங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சரியா, திரும்ப ரிட்டர்ன் வர்றாங்க. மதினாவை நெருங்க நெருங்க அவங்களுக்கு வலி வந்துருச்சு, அதிகமா வலி, கஷ்டம் கஷ்டம். என்ன செய்யலாம் உம்மு சுலைம்? நம்ம இங்கேயே தங்கிடுவோமா? ரசூலா போட்டோம், வழியினால பயணத்தை தொடர முடியலனாலும் பரவாயில்ல, நீங்க ரசுல்லாவோட மதினாக்குள்ளார ஒன்னா என்ட்ரி ஆவாங்க, அப்புறமா என்ன வந்து கூட்டிட்டு போங்க. ஒரு கணவருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். இல்ல நம்ம ரெண்டு பேருமே போவோம். திரும்ப அவங்க வயித்துல துணியை கட்டிக்கிறாங்க, பாதுகாத்துக்கிறாங்க, கஷ்டத்தோட திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மதீனால நம்மளும் என்ட்ரி ஆகணும். ரெண்டு பேரும் வர்றாங்க. வந்து அடுத்த நாள் உம்மு சுலைம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கு. என்ன உம்மு சுலைமுக்கு இருந்த அந்த மார்க்க ஆர்வத்தை அபு தல்ஹா எப்படி பாதுகாத்தார்? இந்த மார்க்கத்துக்காக உம்மு சுலைம் இடத்தில் இருந்த அந்த அர்ப்பணிப்பின் உணர்வை அபு தல்ஹா எப்படி ஊக்கமூட்டி வளர்த்தார்? ஏன்னா ரெண்டு பேருக்கும் இடையில திருமணமானது இந்த இஸ்லாமை வச்சுதான். உலகத்தில் எந்த ஒரு பெண்ணும் இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மகரை கேட்டிருக்க முடியாது. அபு தல்ஹா பெரிய பணக்காரர், எவ்வளவோ காசா செய்ய கொடுக்கிறாரு. அபு தல்ஹா, நீ வணங்கக்கூடிய கடவுள் ஒரு ஆசாரி செஞ்சது, அதுல நெருப்பு மூட்டுனா எரிஞ்சி சாம்பலா போயிடும், அதையா நீ வணங்குற? நீ முஸ்லீமாக நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். கடைசியில பல விதமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நான் முஸ்லீம் ஆயிடுறேங்கிறாரு. அதுவே எனக்கு போதும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறார். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகரை எந்த ஒரு பெண்ணும் இது நாள் வரை கேட்டதில்லை. சகோதரர்களே, இதுதான் குடும்பம், இதுதான் மார்க்கம். நாம் அப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் பின்பற்றி இருக்கிறோம். தியாக உஸ்தாத் அவர்கள் சொன்னது போன்று தியாகம், தியாகம், அர்ப்பணிப்பு, 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 இதுதான் நம்முடைய மார்க்கம். இதனுடைய அந்த ரிசல்ட், இதனுடைய அந்த வெகுமதி, இதனுடைய கூலி நமக்கு சொர்க்கம். அல்லாஹ்விடத்திலே அந்த சொர்க்கம், அதை ஆதரவிக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரொம்ப தூரமா பார்க்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீங்கள் மௌத்தை நினைத்தீர்கள் என்றால் மறுமை ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. மௌத்தை நினைக்காதவங்களுக்கு தான் துன்யா பெருசு. மௌத்தை நினைக்காதவர்களுக்கு தான் துன்யா ரொம்ப பெருசு. சஹாபாக்கள் அக்பா ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாவிடத்தில் பேசுறாங்க. அப்போ அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அதே போல இன்னும் சில அன்சாரிகள் அந்த மதீனாவாசிகளுக்கு அக்பா ஒப்பந்தத்தில் பலவிதமான எச்சரிக்கைகளை கொடுக்கிறாங்க. நீங்க நபியை அழைத்து சென்றால் உங்களது பெண்களை நீங்கள் இழக்க வேண்டியது வரும், நீங்கள் கொல்லப்படுவீர்கள், உங்களது பெண்கள் உங்களை இழக்க வேண்டியது வரும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை இழப்பார்கள், அரபு உலகமே உங்களை பகைவர்களாக எடுத்துக்கொள்ளும், அரபு உலகமே உங்கள் மீது போர் தொடுக்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த மதீனாவாசிகள் ரசூலுல்லாவிடத்தில் கேட்ட ஒரே கேள்வி, சரி இதெல்லாம் நாங்க செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் நாங்க செஞ்சா என்ன கிடைக்கும் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, அல் ஜன்னா, சொர்க்கம் கிடைக்கும். அப்படியே அந்த 80 சஹாபாக்களும் ரசூல்லா மேல பாஞ்சாங்க பாருங்க. போட்டி போட்டு, நான் முதல்ல பயத்து செய்வேன், நான் முதல்ல பயத்து செய்வேன், நான் முதல்ல பயத்து செய்வேன் சொல்லி. இன்று அந்த தேடல் நம்மிலே குறைந்து விட்டது. பார்க்கலாம், மருமை தானே பார்க்கலாம், எவ்வளவு அலட்சியமான வார்த்தை. சொர்க்கம் பார்க்கலாம், அது இருக்கதான் செய்யுது, முதல்ல துன்யா வைப்பாரு. இவ்வளவு ஈமான் நமது உள்ளத்திலே அணைந்திருக்கிறது அல்லது மரணித்திருக்கிறது, அதனுடைய சுடர் எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய பொறுப்பாளர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான், உங்களுடைய பெண் பிள்ளைகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், உங்களது குடும்ப பெண்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள்.
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன் சக்கரத்தும் அஜீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். வலையின் கஃபரத்தும் இன்ன அதாபீல ஷதீத், நீங்கள் நன்றி கட்டத்தனமாக நடந்து கொண்டால் என்னுடைய தண்டனை பயங்கரமானது. அல்லாஹ் முசீபத்தை இறக்கிட்டானா யாராலையும் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் நாடினாலே நபி நூஹால் தனது குழந்தையை பாதுகாக்க முடியவில்லை. நபி நூஹால் தனது குழந்தையை பாதுகாக்க முடியவில்லை. கெஞ்சுகிறார், கதறுகிறார், யா புனையர்க்கம் மானா, மகனே என்னோட வந்துரு வந்துரு. அவன் சொல்றான், மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் மலை மேல ஏறுவேங்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் எந்த மலையும் உன்னை பாதுகாக்காதுன்னு சொல்லி. அன்பிற்குரிய பொறுப்பாளர்களே, இந்த உணர்வு உங்களுக்கு வேண்டும், இந்த தேடல் வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும். இன்றைக்கு நமக்கு சில நேரங்களில் நான் பொய் சொல்றனோ, நாம் பொய் சொல்றோமோன்னு பயமா இருக்கு. என்ன இப்ராஹிம் நபி மேல பிரியம், இப்ராஹிம் நபி மூசா நபி, ஈசா நபி, நபிமார்களுடைய பெயர்களை சொன்னா அவ்வளவு பிரியத்தை வெளிப்படுத்துறோம். இதெல்லாம் உண்மையான பிரியமா போலியான பிரியமா? எந்த நபி தியாகம் செய்யாமல் இருந்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு நபி பேரை சொல்லுங்க, அந்த நபி தியாகம் செய்யாமல் இருந்தாருன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஒரு நபியை பத்தி, அவர் நபி எந்த தியாகமும் பண்ணல, நபியாகவே இருக்க முடியாது, நபியாகவே இருக்க முடியாது. அன்பு சகோதரர்களே, அந்த நபிமார்களோடு நாம் மறுமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுடைய தியாகங்களில், அந்த முன்மாதிரியில் சில தியாகங்களை நாம் செய்தாக வேண்டும். இந்த தியாகங்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கச் செய்வான். உங்களுக்கு நல்ல துஆக்களை வரக்கூடிய சந்ததிகளிலே அல்லாஹ் ஏற்படுத்துவான். வஜ்அல்லி லிஸான சிதிக்கின் ஃபில் ஆகரீன், யா அல்லாஹ், அடுத்த கியாமனால் வரை வரக்கூடிய மக்கள் எனக்காக துவா செய்ய வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் அந்த துவாவை எப்படி ஆக்கிட்டான். நீங்க தொழும்போது இப்ராஹிம் நபிக்காக துவா செய்யாட்டி உங்க தொழுகையக்கூடாது. நீங்க தொழும்போது இப்ராஹிம் நபிக்காக துவா கேட்கலன்னா சொல்லுங்க, தொழுகையே கூடாது. அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்மா பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். வஜ்அல்லி லிஸான சிதிக்கின் ஃபில் ஆகரீன். அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள உம்மத் உங்களுக்காக துஆ செய்யும். வசலாமுன் அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்ற துவாக்களிலே உங்களுக்கு அல்லாஹ் பங்களிப்பை கொடுப்பான். அதுபோன்று அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே இந்த தியாகங்களால் நம்முடைய எத்தனையோ பெரும்பாவங்களையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். எத்தனையோ பெரும்பாவங்களையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். இபாதத்தை கொண்டு மன்னிக்காத பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தீனுக்காக செய்யக்கூடிய தியாகங்களை கொண்டு அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆகவேதான் ஒரு ஷஹீத் எந்த நிலையில வந்திருந்தாலும் சரி, ஒரு ஷஹீத் எந்த நிலையில வந்திருந்தாலும் சரி, அவர் கொல்லப்பட்டால் அவருடைய ரத்தம் பூமியில சொட்டுவதற்கு முன்பு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார். எல்லா பாவத்தையும் மன்னிச்சார் ஷஹீதுடைய. ஏன்? அந்த தியாகத்தால். அவர் எவ்வளவு பெரிய பெரும்பாவியா இருந்தாலும் சரி, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். கடனை தவிர, எதை தவிர? கடனை தவிர ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மற்றவர்களெல்லாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் அவர் இறந்தவுடனேயே அல்லாஹுத்தல் அவருடைய ரூஹை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகிறான். ஆகவேதான் இறந்த ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளை மௌத்தானவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல்ஹும் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம், அவர்கள் தங்களது ரப்பிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக வேண்டி? அவர்கள் தீனுக்காக செய்த அந்த தியாகம் அர்ப்பணிப்புக்காக. ஆகவே அன்பிற்குரிய பெற்றோர்களே, குடும்பத்தார்களே, ஆலிமா மாணவிகளுடைய பொறுப்பாளர்களே, அந்த தியாகத்தில் உங்களுக்கும் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றால் இந்த அமானிதங்களை நீங்கள் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய வீடுகளிலே இப்போது ஒரு மதரசா உருவாகுமா? இந்த மாணவிகளை வைத்து நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டார்கள், உங்களது குடும்பத்தார்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைத்து விட்டார் என்று மார்க்க கல்வியை, குர்ஆனை போதிப்பதற்குரிய சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீர்களா? அல்லாஹ்வுடைய அன்பும் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பும் இந்த மார்க்கத்துடைய பற்றும் எனது குடும்பத்திலும் என்னை சுற்றியுள்ள முஸ்லீம் குடும்பத்திலும் உருவாக வேண்டும், அதற்கு எனது பிள்ளை, எனது மனைவி, எனது சகோதரி காரணமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீர்களா? இதுதான் இன்று அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். இந்த நேரத்தில் அந்த நல்ல எதிர்பார்ப்பைத்தான் நாங்களும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு நல்ல அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த ஒரு கடமையிலே நீங்களும் உங்களுடைய பங்களிப்புகளை செய்து இந்த அமானிதங்கள் நல்ல முறையிலே மேலும் மேலும் தங்களது கல்விகளை வளர்த்துக் கொள்வதற்கும் இவர்கள் கற்ற கல்வியை கொண்டு மக்களுக்கு பயனளிப்பதற்கும் நல்ல வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாணவிகளை இங்கு அனுப்பி வைத்த பெற்றோர்களாகிய குடும்பத்தார்களாகிய கணவன்மார்களாகிய உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இம்மை மறுமையினுடைய நன்மைகளை பரக்கத்துகளை செய்வானாக. உங்களுடைய குடும்பங்களில் அல்லாஹ் பரக்கத்துகளை வழங்குவானாக. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், சிரமங்கள், எல்லா விதமான துக்கங்கள், துயரங்கள், முசீபத்துகளை அல்லாஹ் நீக்கி வைப்பானாக. நன்மைகளை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹு தஆலா எல்லா விதமான பரக்கத்துகளையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் தந்தருவானாக. இம்மை மறுமையினுடைய நர்பாக்கியங்களை அல்லாஹ் தந்தருவானாக. இந்த மாணவிகள் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களது குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியை, சஆதத்தை தந்தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையிலே நம்முடைய நன்மையுடைய தட்டுகள் கனமாகி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் ஹவ்துல் கௌசருடைய நீரை குடித்து சொர்க்கத்தில் செல்வதற்கு ரசூலுல்லாஹோடு சொர்க்கத்திலே இருப்பதற்குரிய சஹாபாக்களோடு சொர்க்கத்தில் இருப்பதற்குரிய நல்ல வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்தருவானாக. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. اللهم انا نسالك ايمانا لا يرتد ونعيما لا ينفد وقرة عين لا تنقطع. اللهم انا نسالك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا. اللهم انا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعين لا تدمع ومن دعاء لا يسمع. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنا نسألك العفو والعافية. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به، واعف عنا واغفر لنا وارحمنا، أنت مولانا فانصرنا على القوم الكافرين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.